மத்தேயு 20வது அதிகாரம் 17ல இருந்து 19 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்திலும் வேத பாரதவி இடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாச பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். கிறிஸ்தவத்திலேயே மிக உயர்ந்த மையமான சத்தியம் எதுன்னு நம்ம கேட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் உயிர்த்தெழுதல் தான். உச்சகட்ட சத்தியம், வேத வெளிப்பாடுலேயே உயர்ந்த சத்தியம் எது அப்படின்னா ஆண்டவருடைய மரணமும் உயிர்த்தெழுதல். நான் இன்னைக்கு வாசித்த அந்த 3 வசனங்கள் அந்த சத்தியத்தை பற்றி தான் நமக்கு சொல்லுகிறது. இது நடப்பதற்கு முன்னதாகவே ஒரு ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்ல வருவதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இது முதல் தடவை அவர் சொல்லல, இதுக்கு முன்னதாகவே 2 தடவை மத்தேயு 16:21 ஒரு வாட்டி, 17:22 ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறார். இது 3வது தடவை, கடைசி தடையா அவர் தீர்க்க தரிசனமா தன்னுடைய பாடுகளையும் மரணத்தை பத்தி பேசுறாரு. ஆனா இது 2 விதத்துல சொல்லும் போதும் இல்லாத விஷயங்கள் சேர்த்து இதில் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இத வந்து இதே பகுதி மார்க்ல லூக்ல எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அவருடைய மரணமும் பாடுகளும் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு முழுமையான ஒரு படம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இதை திருப்பி திருப்பி சொல்றாரு, ஏன் பரிசுத்தாவியானவர் அதை திருப்பி திருப்பி நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? ஏன்னா அந்த காலத்தில் இருந்த சீஷர்கள் எல்லாத்தை விட முக்கியமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இந்த காலத்தில் வாழ்ற நம்மளும் நம்ம எதோ கேட்க நம்ம விருப்பப்படலாம், ஆனா நம்ம திருப்பி திருப்பி கேட்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். போன வாட்டி 17வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அதை பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், நம்ம மீண்டும் மீண்டுமாக கேட்க வேண்டிய ஒரு சத்தியம் எதுனா இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் தான். ஏன் அதுக்கு 3 காரணங்கள் சொன்னேன். ஏன்னா ஒரு மரித்திருக்கிற பாவத்தில் இருக்கிற பாவிக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட நீங்க யாராவது வராமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மனம் திரும்புதல் ஏற்படாம மறுஜன்மம் ஏற்படாம இருந்துச்சுன்னா, இந்த சத்தியத்தை வைத்து தான் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு மறுஜன்மம் கொடுக்கிறது. பரிசுத்தாவி ஒரு மனுஷன் விசுவாசத்தை கொடுக்கிறது பாருங்களேன். இந்த சத்தியம் வெரி இம்பார்ட்டன்ட் சத்தியம். அது மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்ட பாவிகளான நம்ம எல்லோரும் விசுவாசிகளா இருக்கிற நமக்கு நம்ம விசுவாசம் பலப்படுறது உறுதிப்படுறது இந்த சத்தியத்தை திருப்பி திருப்பி கேட்கறதுனால தான். அதனால இது ரொம்ப மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுறது அவசியம். 2வது, இயேசுவின் மா இதோ மா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ அப்படின்னு தேவனுடைய அன்பின் ஆழத்தை நமக்கு உணர்த்துறது இந்த சத்தியம் மட்டும்தான். கடைசியாக 3வது காரணம், ஏன் இதை திருப்பி திருப்பி கேட்கணும்னா, எந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும், நீங்க எந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம், எந்த மனம் தளர்ந்த நேரத்தில் நீங்க இருந்தாலும், மிகுந்த நம்பிக்கையை நம்ம இதயத்தில் நிரப்புறது இந்த சத்தியம் தான் பாருங்களேன். ஏன்னா தேவகுமாரன் சிலுவையில் தொங்கி மிக அகோரமா மறுக்கிறத விட ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வேற இல்ல. ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்ததுனால அது பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு சத்தியம். ஆகவே இதை நாம் படிப்பது ரொம்ப அவசியம். இதை மீண்டும் மீண்டுமாக சொன்னாலும் இந்த நன்மைகள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? நான் ஒரு பாவியா இருந்தா ரட்சிக்கப்படணும்னா ரட்சிக்கப்படுறது எப்படி? என் விசுவாசம் பலப்படுறது, ஆறுதல் நம்பிக்கை வர்றது எப்படின்னா, இந்த சத்தியத்தை வெறும் கேட்டுட்டு போனா இல்ல, இந்த சத்தியத்தை கேட்டு இதை பர்சனலை தனித்துவம் படுத்திக்கணும், இதை பர்சனலா வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ரொம்ப சோகரமானது என்னன்னா, இதை மீண்டும் மீண்டுமாக சொன்னாலும் ஏன் அந்த அப்போஸ்தலர்கள் திருப்பி திருப்பி சொன்னாலும் அவங்களுக்கு ஏறல. இன்னைக்கும் இதை திருப்பி 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 எத்தனையோ மக்கள் கேட்டாலும், சில பேர் சர்ச்சில் உட்காந்து சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்பாங்க. இன்னும் உங்களையும் இருக்கலாம், எத்தனையோ வருஷங்கள் உட்காந்து நீங்க இதை கேட்டிருக்கலாம். எவ்வளவு தடவை கேட்டாலும் அதை கிரகித்து தனித்துவப்படுத்திக்கிட்டு தனிமையை அவங்க இருதய வாழ்க்கையில அப்ளை பண்ணாம போனா இந்த எந்த மீட்பின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்க முடியாது. பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இது திருப்பி திருப்பி கேட்கணும். இன்னைக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன் இன்னைக்கு நம்ம கம்யூனியன் வார் இல்லைங்களா? ஆண்டவருடைய பாடுதல், மரணம், உயிர்த்தெழுதலை நினைப்பது நமக்கு ஒரு கட்டளை மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த மூணாவது அனவுன்ஸ்மெண்ட் வசனங்களை நாம் வைத்து அதை தியானிப்போம். ஆண்டவர் வந்து இது ரெண்டு வாட்டி நான் மறித்தேன் உயிர்த்தெழுவேன்னு ரெண்டு வாட்டி சொல்லி இருந்தாலும் இந்த டைம் என்ன பண்றாரு, அதுல ரொம்ப டீட்டெயில சேர்க்கிறார். ஒவ்வொன்னும் முறையா எதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றத பாக்குறோம். முதலாவது அவர் காட்டி கொடுக்கப்படுவார். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கப்படுவார். தமிழ்ல இல் பி பிட்ரேட்னு வருது. காட்டி கொடுக்கப்பட்டு யார்கிட்ட, பிரதான ஆச்சாரியரும் வேத பாரகர்கிட்டையும் காட்டி கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரணத்துக்கு ஆக்கினைக்கு தீர்த்து புரஜாதியார்களுக்கு ஒப்பு கொடுத்து அவரை கேலி செய்து வாரினால் அடித்து சிலுவையில் அறைவார்கள். அவர் மூணாவது நாள் உயிர் தழுவார். ரொம்ப டீட்டெயில் இதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே ஜெருசலேமுக்கு இன்னும் போகல, அதுக்கு முன்னதாகவே இதை அவர் அறிவிக்கிறார். பாருங்களேன், சில பேர் சில புக்ஸ், சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கலாம், சரித்திர இயேசுவை தேட வேண்டும் அப்படின்னு. இந்த மதக்கார தான் இயேசு எப்படியோ பண்ணிட்டாங்கன்னா, சரித்திரத்துல இயேசு பார்த்தோம்னா பாவம் அவரு ஒரு மனுஷன் தான். அவரு ஒரு டீச்சரா இருந்தாரு, என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப இந்த உலகம் அவரை பிடிக்காம ஒரு விபத்தாக, ஒரு தெரியாம அவருக்கே தெரியாம திடீர்னு அவர் அநியாயமா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. கொடுமையா ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு, கடைசியில் அந்த புரட்சியில் அவரே மாட்டிக்கிட்டு அநியாயமா செத்துட்டாரு. எவ்வளவு முட்டாள்தனம் அது, எவ்வளவு முட்டாள்தனம். இந்த வசனம் பாருங்களேன், இந்த பாடுகள், இயேசு கிறிஸ்துவோட பாடுகள் ஒரு விபத்து இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. அது நடப்பதற்கு முன்பதாகவே என்னென்ன நடக்கும்னு, அந்த அவர் கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணவங்கள விட அதிகமான டீட்டெயில்ஸ் இவருக்கு தெரியுது. அவங்க திட்டம் பண்ணி அவர் கொல்லணும் பிளான் பண்ணவங்கள அது இவரு சொல்றாரு என்னென்ன நடக்கும். இவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எதுவுமே ஷாக்கிங் இல்ல, எல்லாம் என்ன நடக்கும்னு தெரியும். அதுதான் இங்க சொல்றத பாக்குறோம். ஆரம்பத்துல இருந்தே இந்த உலகத்துக்கு அவரு மறிக்கிறதுக்கு வந்தேன்னு அவருக்கு தெரியும். அவருடைய ஆள் தத்துவத்தின் அதிசயம் இதாங்க. யோசிச்சு பாருங்க, முழுமையான மனிதம், முழுமையான தெய்வீகம், முழுமையான மனுஷனா இருந்து அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கணும். அது இருந்தா ஓகே, ஆனா அவரு கூட தெய்வீகமும் இருந்த அந்த தெய்வீகத்துல அவருக்கு என்னென்ன நடக்கும்னு தெரியும். எப்படி இருக்கும் ஒருத்தருக்குள்ள, யோசிச்சு பாருங்க, என்னென்ன நடக்கும்னு தெரியும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி எப்படி நடக்கும்னு கிரகிக்கக்கூடிய எல்லாம் அறிந்த தன்னுடைய தன்மையில அந்த பாடுகளை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அங்க போறதுக்கு முன்னாடி அவர் பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனை. உங்களுக்கு யாருக்காவது நீங்க எப்படி இறக்க போறீங்கன்னு கிளியரா டீட்டெயிலா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் வாழ்க்கையே? அதுவும் மரணம் வந்து பயங்கரமான ஆக்சிடென்ட், அப்படி இப்படி ஆகி நம்ம இறக்க போறோம்னு தெரிஞ்சிருதோ, இல்ல ஏதோ ஒரு வியாதி, கேன்சர் வந்து முடியெல்லாம் கொத்தி ஸ்கின் எல்லாம் இதாகி பயங்கரமா அப்படி இறக்க போறோம், ஒவ்வொரு டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னங்க ஆகும்? வாழ்க்கையை வெறுத்து 20 வருஷம் 30 வருஷத்துலயே ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ வாழ்க்கையை என்ன செஞ்சு என்ன போகுது, இப்படி ஆக போதே அப்படி ஆக போதேன்னு எவ்வளவு வாழ்க்கையே வெறுத்து போயிருவோம். இயேசுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாக்குறீங்களா? ஒரு கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கும் போது இந்த முகத்துல ஒரு நாள் துப்புவாங்களே, கை காலை பார்க்கும் போது இந்த கையில ஆணி ஏறுமே, காலில் ஆணி ஏறுமே, உடம்பெல்லாம் வாரி நாள் அடிச்சு இது பண்ணுவாங்களே, ஒவ்வொரு டீட்டெயிலும் அவர்னால உணர முடியும் எப்படி இருக்கும். இது இருக்கிற அதிசயம், அவர் இந்த உலகத்துல வந்த பிறகுதான் அவருக்கு தெரியும். இல்ல வேதம் என்ன சொல்லுது, நித்தியத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியுமா? எப்படி இருந்திருப்பார் நித்தியத்துல யோசிக்க முடியுமா? கடந்த கால நித்தியத்தை பார்க்கும் போது எனக்கு எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சுக்கிட்டு அந்த தெய்வம் எப்படி இருக்கும்? அப்படி சொன்ன மாதிரி ஆஹா, இயேசுவின் அன்பு ஆழம், அதன் ஆழம் அறியல் ஆகுமோ? முடியாதே. அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவரு. நம்ம போ ஒரு மாசத்துக்கு கொரோனா வேக்சின் எடுக்கணும்னாவே ஏதோனு பெருசா நமக்கு நடக்கிற மாதிரி ஐயோன்னு ஒரு வருத்தம். ஆனா இயேசுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். அவருக்கு அது ஈஸியாவே இருக்குல்ல. நம்ம நினைக்க கூடாது. இப்பதானே நம்ம போன வாரம் பார்த்தோம் யாக்கோபு யோவானை பார்த்து என்ன சொன்னாரு, நாங்க உங்க பக்கத்துல ரைட்டு லைன்ல உட்கார்ந்து உங்களுக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியுமா? நான் பெறும் ஸ்தானத்தை ரெண்டு பயங்கரமான வார்த்தையை யூஸ் பண்றாரு, பாத்திரம். அந்த பாத்திரம் எவ்வளவு பயங்கரமா அவருக்கு இருந்துச்சுன்னு நம்ம கெத்தமன்ல பாக்குறோமே. அந்த பாத்திரத்தை கூட குடிக்கல அவரு, அந்த பாத்திரத்தை பார்த்தார், கிட்ட வந்தாச்சு குடிக்கணும். அந்த பாத்திரத்தை ஒரு கண்ணோட்டம் பார்த்ததுக்கே தேவனுடைய கலப்பிடம் இல்லாத உக்கிர கோபாக்கியன், நீங்களும் நாங்களும் எவ்வளவு அயோக்கியமான பாவங்களை அக்கிரமங்களை செஞ்சிருக்கிறோம், அதுக்கு ஏற்ற தேவ கோபாக்கியன எவ்வளவு பெருசுன்னு பார்த்ததுக்கே நடந்து நாடியெல்லாம் வெடிஞ்சு ரத்த வேறு வந்துட்டு அப்பா கொடுமானால் இது என்ன விட்டு நீங்க கடவுள் கதர்னாரு. இந்த பாத்திரம் அது எப்படி இருக்கும், அதை நான் குடிக்கணும் போது அவர் தெரியும் அது ஈஸியா இருக்குல்லங்க. அப்பா குடுமானால் இது என்ன கதறட்டும், ஸ்தானம் அது ஒரு பேப்டிசம் என்றார் லூகா 12:49. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோன்னு நெருக்கப்படுகிறேன், எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்படி எப்படி இருக்கும் அவர் ஆயிடுச்சு, எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். அவரே தனக்கு ஒரு தன்னுடைய அன்புல திணைக்கைதி ஆயிட்டார்கள், தான் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புல அவரே திணைக்கைதி ஆகி ஐயோ நான் இப்படி ஸ்தானம் பண்ணணுமே, பாடுது ரத்தத்திலேயே ஞானஸ்தானம் எனக்கு பண்ணணுமே, அது நெருங்க முடிகிற அளவுக்கு நெருக்கப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன். முடியல அவருக்கு, ஆனா அந்த அன்புல அவரு முடியணும், அது ஆவலா இருக்கிறாரு அதை முடிக்கணும்னு. அது எதிர்நோக்கி இருக்கும்போது அவருக்கு ஈஸியாவே இருக்கலாம், ஆனா அதை புரிஞ்சுக்கிறவங்க நம்ம இதயத்துல ஒரு காரியம் பற்றி எரியுது பொங்குது அதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சா அது யார் கூடயாவது ஷேர் பண்றதுக்கு இல்ல, அதை புரிஞ்சு பரிதவிக்கிறவங்க இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா, நமக்கு பைத்தியம் தான் பிடிச்சிடும் இல்லைங்களா. இயேசுக்கு யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம தனிமையா இருக்கிறோம், நம்ம யாரும் அவருக்கு பிரதானாச்சாரியர்கள் வேதம் இருந்தவங்க யாருக்குமே புரியல, 3 வருஷம் அந்த சீஷர்களுக்கு ட்ரெயின் பண்ண அவங்களுக்கும் ஏற மாட்டேங்குது, அவர் என்ன பண்ணுவார் யாருக்குமே சொல்ல முடியல, முழு வேதம் சொல்றத நிறைவேற்ற வந்திருக்காரு, அதை ஒருத்தர்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது தவிச்சாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. அதனாலதான் மலை மருத மலையில மோசேவும் எலியாவையும், அப்பா இந்த உலகத்துல எல்லாம் முட்டாளங்களா இருந்தாலும் மோசே எலியா பரலோகத்துல இருந்து உன்னை கொண்டு வருகிறேன்னு அவங்ககிட்ட அவர் பகிர்ந்துகிட்டார், ஷேர் பண்ணார், கொஞ்சம் ரிலீஃப் அவர் கிடைச்சு. அவர் ஈஸியாவே இருக்குல்லங்க, ஈஸியாவே இருக்குல்ல. இந்த சீஷர்களுக்கு அது புரியலனாலும் அதை நோக்கித்தான் அவர் போறாரு, வருங்காலத்துல அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பண்ணாருன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்போ ஒரு தீர்க்க தரிசனமா அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு. அதை பத்தி அந்த பகுதியை தான் 3 வசனங்களை பார்க்கலாம், 3 தலைப்புல புரிஞ்சுக்க பார்க்கலாம். என்ன அந்த தலைப்புகள், பாடுகளுடைய ஸ்தலம், அவருடைய பாடுகளை பத்தி பேசுற வசனம், அந்த பாடுகள் எங்க நடக்க போகுது, பாடுகளுடைய ஸ்தலம், அந்த பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அந்த பாடுகளுடைய தன்மை, பாடுகளுடைய ஸ்தலம். முதலாவது பார்ப்போம், 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு எருசலேமுக்கு போகும்போது இப்ப எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, எங்க இருக்கிறாரு நம்ம யோசிக்கணும். அதனால போகும் போதுனா எங்க இருந்து எங்க போறாரு, கலீலியால இருந்து அந்த கலீலியா ஊழிய முடிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 19வது அதிகாரம் ஆரம்பத்துல பெரியான்ற யோர்தானை கடந்து பெரியான்ற ஊருக்கு போனாரு, அங்கதான் அந்த திருமணத்தை பத்தி பரிசேயர்கள் வந்து பெரிய விவாதம் நடந்துச்சு, டைவர்ஸ பத்தி எல்லாம். அந்த பெரிய ஊழியத்தை அவர் முடிச்சு அங்க கொஞ்சம் ஊழியெல்லாம் செஞ்சாரெல்லாம் பாக்குறோம், அதை முடிச்சு அந்த யோர்தானை மீண்டுமாக இன்னொரு சைட்ல கடந்து வந்து எருசலேம் நோக்கி போறார். இப்ப கிட்ட வந்தாச்சு, இப்போ அடுத்தது எரிகோ போவார், எரிகோவுக்கு போய் எருசலேமுக்கு போவார், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் முடிஞ்சு போச்சு, கிட்ட வந்துகிட்டு இருக்கிறார். ஆல்ரெடி பாருங்களேன் போகும்போது அப்படின்னா ஏற்கனவே அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த வசனத்துல மத்தேயு ஒண்ணு சொல்லாம விட்டுட்டார், 10:32 உங்க வேதத்துல திருப்பி பாருங்களேன், இதே பகுதி தான் மார்க் ஒரு விஷயத்த அங்க சொல்ற, 10:32 இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போறாரு. சீஷர்கள் என்னவா இருக்கிறாங்களா, அவங்க திகைத்து பயத்தோடு அவருக்கு பின்னாடி போறாங்களா. என்ன இது, ஏன் சீஷர்கள் பயந்தாங்க, ஏன் சீஷர்ல திகைத்துன்னு போட்டிருக்கு இல்லைங்களா இங்கிலீஷ்ல, திகைத்து நல்ல வார்த்தை தான் இங்கிலீஷ்ல, அமேஸ்ட், மிரண்டு போய் பயந்து போய், ரொம்ப ரேர் வேர்டு. பவுல் வந்து திடீர்னு அவருக்கு வெளிச்சம் வந்து அந்த டமஸ்கு போற வழியில குதிரையில கீழே தள்ளப்பட்ட அதே வார்த்தை, என்ன நடக்குதுன்னு தெரியாம தலையெல்லாம் குழம்பி போய் ஆச்சரியத்தோடு அம்மேஸ், அதோடு உள்ள பயந்து நடுநடுங்கி பயந்து போறாங்களா. என்ன அவங்கள ஆச்சரியப்பட வச்சுச்சு, என்ன அவங்கள பயப்பட வச்சுச்சு, யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நோக்கி போற அந்த அந்த பாதைய, அந்த வழிய, அந்த முறைய பார்க்கும் போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க, பயந்து மிரண்டு போறாங்க. மார்க் என்ன சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு முன்பதாக போற. இது ரொம்ப ரேர். இயேசு எப்பவும் ஜனங்களோடு தான் போவாரு, ஜனங்களுக்கு மத்தியில் இருந்தார், சீஷர்களுக்கு மத்தியில் இருந்தார் தான் வரும். இங்க என்ன நடக்குது, அந்த ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டாரு, சீஷர்களையும் விட்டுட்டாரு, அவர் மாத்திரம் முன்னாடி வேகமா போறார், ஆக்ரோஷமா போயிட்டு இருக்கிறார். அதை பாக்குறாங்க, தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு முன்னதாக போற மிகுந்த ஆக்ரோஷத்தோடு அவருடைய சரீர தோற்றம் போற விதம் பார்த்தோம்னா ஒரு புல்டோசர் மாதிரி போயிட்டு இருக்குது. எந்த தடைகள் எந்த இடமும் இல்லாம எல்லாம் இடிச்சுக்கிட்டு போற ஒரு ஆக்ரோஷத்துல தீர்மானத்தை நோக்கி இடத்துல எனக்கு போயிட்டு இருக்கிறார். அவருடைய தோற்றம், அவருடைய போற விதம் பார்த்தோம்னா அவர் எங்கேயுமே இப்படி பிரயாணம் பெற்று போகல, எங்கேயுமே இப்படி தன்னுடைய சிந்தனைகள்ல மூழ்கி போய் லூக்கா 9:51 என்ன சொல்லுது, அவர் முகத்தை நேராக எருசலேமுக்கு வைத்தார். உறுதியாக எருசலேமை நோக்கி போற அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா மிகுந்த அவசரத்தோடு, ஆர்வத்தோடு, ஆக்ரோஷத்தோடு போறார். இந்த சீஷர்கள் இதை பாக்குறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் எருசலேமில் எந்த அளவுக்கு பகை அவருக்கு காத்திருக்கு, எந்த அளவுக்கு சத்துருக்கள், பிரதான ஆசாரியர் தலைவர்கள் அவர் ரத்தத்தை குடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோமர்ல இருக்கிறாங்க, அங்க போனா எவ்வளவு பெரிய ஆபத்து அவருக்கு வரும். ஏ அவரே ரெண்டு வாட்டி சொன்னார், நம்ம எருசலேம் போகும்போது எனக்கு என்ன நடக்கும் இல்லைங்களா, என்னை அவங்க அரெஸ்ட் பண்ணி என்னை பயங்கரமா துன்பப்படுத்தி என்னை சிலுவையில் அறைவாங்கன்னு இதெல்லாம் அங்க கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோபத்துல, ஆக்ரோஷத்துல பிரதான ஆசாரியர் வேத பாரகிருதம் இதெல்லாம் அவர் அறிந்து, யாருக்குன்னா கொஞ்சம் அறிவருக்கு மூளை இருக்குன்னா எருசலேம் இப்ப இந்த சூழ்நிலையில எருசலேம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஆனா இவரை பார்த்தா இவர் எருசலேமை நோக்கி போறார். எப்படி இவர் போற தோட்டத்தை பார்த்தோம்னா ஒரு தீர்மானத்தோடு, அவங்க நிறுத்துறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட துணிச்சல் இல்லை, தீர்மானத்தோடு உறுதியோடு முன்னாடி ஆக்ரோஷத்தோடு போறார். பாருங்களேன், யாராவது தயங்கி தயங்கி தான் போவாங்க, நீங்க அப்படி இருக்கோ, ஏதாவது ஆர்வத்தோடு ஒரு ஆபரேஷன் பண்ணணும் போவீங்களா, ஜபம் பண்ணி நிதானமா அப்படி எப்படின்னு ஒரு ஆர்வத்தை தயங்குவாங்க, அவாய்ட் பண்ணு பார்ப்பாங்க, நேரம் கடத்தலான்னு பார்ப்பாங்க, இயற்கை அதுதான். ஆனா இவரை பார்த்தோம்னா ஒரு உறுதியோடு, தீவிரத்தோடு, கமிட்மெண்ட். அவர் முகத்தை பார்த்தா பயங்கரமான உறுதி, கண்களை பார்த்தா, அவர் நடைய பார்த்தா பயங்கர உறுதியோடு, தீர்மானத்தோடு எருசலேம நோக்கி போறார். இந்த உறுதியும் இந்த இதை பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, புரிஞ்சிக்க முடியல. ஒரு மனுஷன் போய் தன்னுடைய இப்படிப்பட்ட பாடுகளை, வேதனைகளை, இவ்வளவு பெரிய பகை இருக்கிற இடத்துக்கு இப்படி போவாரா, இப்படி ஒரு ஆர்வத்தோடு போவாரான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன நடக்குமோ, அவரை பின்பற்ற நமக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறாங்க. பாருங்கள, வேகமா அவர் போயிட்டு இருக்கிறார், அவருடைய கண்கள், அவருடைய ஷோல்டர்ஸ், அவருடைய பாடி ஒரு ஸ்ட்ராங் நடை எடுத்து வச்சு போகுது. யோசிக்க முடியுமா, நடுநடுங்கி போயிட்டு இருக்காங்க, ஒரு கமாண்டர் போருக்கு போற மாதிரி அவர் முன்னாடி மிகுந்த ஆபத்தான இடத்துல, பாதிக்கப்படக்கூடிய இடத்துல முன்னாடி போறாரு. இவங்க நடுநடுங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் தான் இந்த படத்தை நம்ம மனசுல வரையணும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பாருங்க என்ன தீர்மானத்தோடு, என்ன உறுதியோடு எதுக்கு போறாரு, எங்க போறாரு, தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டு முகத்துல காரி துப்பி வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில அடையப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில அறையப்பட போற ஒரு படத்தை இது வரைஞ்சோம்னா, அப்பா இதை விட ஒரு அசைக்கிற ஒரு படம், உறுதியோடு பயங்கர ஆக்ரோஷத்தோடு முன்னாடி போறாரு. பின்னாடி சீசர்ங்க ஓலாமா வானாவான்னு தயக்கிக்கிட்டு பயந்துகிட்டு மிரண்டுகிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவர் எருசலேமை நோக்கி போறார். என்ன ஒரு படம், என்ன ஒரு படம். அவரை எது போக வச்சுச்சு? இந்த சீசர்கள் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு, பயம் பயந்து பயப்படுற அளவுக்கு எது போக வச்சுச்சு? நம்ம இன்னைக்கு காலில் பாருங்களா, ஆஹா இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியல் ஆகுமோ? அந்த தெய்வம், எல்லா டீட்டெயிலும் அறிஞ்ச தெய்வம், தனக்கு என்ன நடக்கும்னு பாராமல், தனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் அதை கடந்து உங்களுடைய என்னையும் பாசிக்க எல்லாம் தெரியும் இல்லையா? அவருடைய வல்லமையான சகலமும் அறிந்த மாட்சிமையான மூலையில அவர் நீங்களும் நானும் பாவத்துல தவிக்கிறத, பாவத்துல உழண்டுகிட்டு இருந்து அதோட விளைவாக நரகத்துல போய் வேத வேண்டிய விளைவுகளை அவர் பார்த்தார். அந்த இதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும் என்பதற்காக எந்த தங்களுடைய சீஷர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த எருசலேமை நோக்கி உறுதிப்பட்டு போனார். பாருங்கள, இதாங்க இயேசுடைய அன்பு. ஒவ்வொரு டீட்டெயிலும் தெரிஞ்சு எந்த யாராவது போவாங்களான்னு சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. பயங்கல, பின்வாங்கல. எல்லையற்ற தேவகுமாரனுடைய அன்பு தைரியத்தோடு ஒரு கதா ஹீரோயிசம் அந்த தெரியுங்களா, இதை நோக்கியா போறது? இதை நோக்கி அந்த இயற்கை மனுஷனா போவனா? தெய்வம் போறாரு பாருங்க. எல்லா பாடுகள், எல்லா வேதனை பகை இருக்கிற இடத்துக்கு தன்னுடைய முகத்தை திருப்பி நேராக போறாரு. நன்றி கெட்ட உங்களையும் என்னையும் தகுதி இல்லாத மக்கள் நம்ம. என்ன நம்ம உறுதியா என்ன செய்யறோம் அவருக்கு? என்ன அவருக்காக உறுதியா அவருக்கு கீழ்படுகிறோம்? உங்களையும் என்னையும் நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு, ஏது நம் பாவங்களிலிருந்து காப்பாத்துறதுக்கு, நமக்கு கொடுக்க வேண்டிய பாவ கிரயத்தை கொடுப்பதற்கு எப்படி போறா இருப்பாருங்களே? அவர் கால்நடைகள், ஒவ்வொரு கால்நடையும் பார்த்து நம்ம கற்பனை பண்ணதானா? பவுல் சொல்றாரு, அவர் தம்மை என்னையே நேசித்து தம்மைத்தாமே எனக்காக கொடுத்தார். அவரு கொடுக்கிறாரு பாருங்க, அவர் ஒரு ஒரு கால்நடையும் திருப்பி திருப்பி நமக்காக அவர் கொடுத்தாருங்க. இதுதான் இயேசுடைய அன்பு. இயேசுடைய அன்பு சுயமாக தன்னையே கொடுத்தார். மனுஷீகத்துல ஒருவனும் நினைக்க முடியாத ஒரு இடத்துக்கு, அதுவும் காமா அங்க போய் என்ன நடக்கும்ன்றதும் சொல்லிட்டு போறார், சொல்லிட்டு போறார். பாருங்களா, அது அந்த ஆச்சரியத்தை பார்த்த ஆண்டவர் சீசருக்கு முகத்துல இந்த 17வது வசனத்துல மத்தேயுவில் என்ன சொல்றாரு, இயேசு எருசலேமுக்கு போகும்போது அவங்கதான் ஆச்சரியப்படுறாங்க. அது மார்க் நமக்கு சொல்றாரு, வழியிலே 12 சீஷர்களை தனியா அழைத்து, அவர் வந்து பெரியா பட்டணத்திலிருந்து எருசலேமை நோக்கி போகும்போது அவர் கூட எக்கச்சக்கமான கூட்டம், ஏன்னா பஸ்கா பண்டிகை, எருசலேமுக்கு பயணம் பண்ணி நிறைய பேர் போவாங்க. இப்ப இவரு அற்புதம் செய்யற அதிசயமான போதகர் எருசலேம் போறாருன்னு அவர் கூட பிரயாணம் பட்டு போறாங்க பஸ்கா பண்டிகைக்காக. பண்ணி போகும்போது கூட்டத்தோடு கூட்டமா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, இந்த சீசர்களை ஒன்றி தனியா அழைத்து அவங்களுடைய ஆச்சரியத்துக்கு என்ன சொல்றாரு, இதோ பிஹோல்டு. உங்களால நம்ப முடியாதுதான், உங்களுக்கு ஆச்சரியம் தான், ஆச்சரியப்படுற ஒரு காரியம் தான், ஷாக்கிங் தான். உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா நம்ம எங்கதான் போறோம்? உண்மைதான், எருசலேமு தான் போறோம். நம்ம எருசலேமுக்கு போறோம். அந்த வார்த்தையில தீர்மான உறுதி. போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, போன வாட்டி சொல்லும்போது நான் எருசலேம் போக வேண்டும் வேண்டும் அப்படின்னா அதே உறுதியோடு சொல்றார். ஓகே, எந்த பாடுகளின் ஸ்தலம் என்ன? எருசலேம். ரெண்டாவது பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனம். இதே பேரலல் பாசேஜ் லூக்கா 18:31 படிங்களா. இதே இடத்துல ஒரு லூக்கா ஒண்ணு சேர்க்கிறார்.
அவர் பன்னிரவரையும் தமிழத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனிதகுமாரனை குறித்து சீர்தரிசிகளால் எழுதப்பட்டவை எல்லாம் நிறைவேறும்
நிறைவேறும். இதோ எருசலேம் போகிறோம், மத்தேயு அதை சொல்லல, ஆனா லூக்கா சொல்றாரு என்ன, எதுக்கு போகிறோம், மனிதகுமாரனை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் பாடுகள் ஒரு விபத்து அல்ல. எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன நடக்கும்னு சொன்னதைத்தான் அவர் நிறைவேற்றினார். பாருங்கள, மீட்பின் தேவனுடைய திட்டத்தின் உச்சகட்ட இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். லூக்கா 18 அவர் சொல்றார், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொன்னது நிறைவேறணும். ஆனா அந்த காலத்துல இருந்த வேத பாரகர்களும் வேதத்தை சரியா படிச்சுக்கல, அந்த சீஷர்களும் அதை படிச்சுக்கல, ஆனா அவங்க கண்களை திறந்து பார்த்தாங்கன்னா, ஏசு காமிக்க போறார் உயிர் தெளிந்த பிறகு எம்மாவூருக்கு போறவங்களுக்கு அவர் காமிக்க போறார் ஏன் அவர் பாடுபடணும். பழைய பாடெல்லாம் போட்டிருக்கு பாருங்க, அதனோட டீட்டெயில்ஸ் பகுதி பகுதி பகுதியா போட்டிருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டியல் உங்களுக்கு சொல்லணும்னா, ஜெக்கேரியா 9:9 அவர் எருசலேமுக்குள்ள போவார்னு போட்டிருக்கு. சங்கீதம் 2 அவர்களுக்கு விரோதமா எல்லாம் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி அவர் அழிப்பாங்க கோபத்தோடுன்னு போட்டிருக்கு. ஜெக்கேரியா 13:7 அவர்கள் சொந்த நண்பர்களால் கைவிடப்படுவார்னு போட்டிருக்கு. ஜெக்கேரியா 11:12 அவர் 30 கணக்கு கூட போட்டிருக்கு, 30 அவர் காட்டி கொடுக்கப்படுவாருன்னு. இதெல்லாம் 1000 முன்பதாக நடந்த தீர்க்க தரிசனங்கள், சொன்ன தீர்க்க தரிசனங்கள். சங்கீதம் 22:16 அவர் சிலுவையில குத்தப்படுவார்னு போட்டிருக்கு. யாத்ராமம் 12:46 அவர் எலும்புகள் எதுவுமே உடையாதுன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 22:18 அவருடைய வஸ்திரத்திற்கு சீட்டு போடுவாங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளவு டீட்டெயில்ஸ் பாருங்களேன், எல்லாம் கடிப்படியா என்ன நடக்கும். அதான் அவர் சொல்ற மனித குமாரனை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற வேண்டும். சங்கீதம் 69 அவருக்கு காடிய குடிக்க கொடுப்பாங்க, அதையும் போட்டிருக்கு. சங்கீதம் 22:1 அவர் வேதனையோடு கதறுவார், என்ன கதறுவார்னு கூட போட்டிருக்கு. என் தேவனே என் தேவனே ஏன் கைவிடுவீர்னு. விக்டோரியா 12:10 அவரை ஈட்டினால் குத்துவாங்க. சங்கீதம் 16:10 அவர் உயிரோடு எழும்புவார். சங்கீதம் 110:1 அவர் பரலோகத்துக்கு ஏறெடுத்துக்கோ. எவ்வளவு டீட்டெயில் பாருங்க, இதெல்லாம் தான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் நிறைவேற, எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாம் நிறைவேற வேண்டும் என் பாடுதல் போட்டிருக்கிறது. பழையற்பாடு நேரடியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மாத்திரம் இல்ல, பழையற்பாடு முழுவதுமாக அந்த வரலாறு படமே, அந்த ஆராதனை முறையே, டைப்ஸ் மூலமா சடங்குகள் மூலமா எல்லாமே என்ன காமிச்சாரு ஆண்டவர், வரப்போற மேசியா வந்து பாடுபடணும். அது முழு பழையற்பாடு படமே அப்படித்தான் போட்டிருக்கு பாருங்களேன். அதான் இவங்களுடைய இவங்களை வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பு, இதை போய் எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு. பழையற்பாடு முழு படத்தை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு படமும் இயேசு வரப்போற மேசியா இவர் வந்து பாடுபட்டு பலியாவார் அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஆதி ஆமத்திலிருந்து எடுத்தோம்னா முதல்ல பாதத்துல மனுஷன் விழுந்தான், விழுந்த உடனே அவங்க பாதத்துல வெக்கத்துல குற்றம் வந்துச்சு அவங்களுக்கு, அதனால தாங்க நிர்வாணிகளா இருக்கணும் இருந்தாங்கன்னு உணர்ந்து வெக்கப்பட்டாங்க. அந்த பாவ குற்றத்துக்கு ஆண்டவர் என்ன வழியை கண்டுபிடிச்சாரு, எதை வச்சு மூடினார், ஒரு பலிய கொடுத்து அவங்களுக்கு துணியை கொடுத்து மூடினார் இல்லைங்களா. அப்பவே என்ன காமிச்சாரு, பாவத்தை பலியின் மூலமா தான் டீல் பண்ண முடியும். தொடர்ந்து போனோம்னா யா ஆபிரகாம் காலத்துக்கு வந்தோம்னா 22 சொந்த பிள்ளைய பலியா கொடுன்ட்டார் இல்லைங்களா. அந்த பிள்ளைய போய் பலியா கொடுக்கும் போது வெட்டணும்னு போற நேரத்துல ஆண்டவர் நிறுத்தி அந்த பையனுக்கு பதிலாக இன்னொரு பலிய கொடுத்தார் இல்லைங்களா. முதல்ல பலி தேவை, அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்குள்ள பலிக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அதை நானே கொடுப்பேன், ஜெகோவா ஜாயிரான்னு பேர். நம்ம எதுக்கும் யூஸ் பண்றோம், அவர் ப்ரொவைட் பண்ணுவார் சப்ஸ்டிடியூட், நான் கொடுப்பேன் சப்ஸ்டிடியூட், உன் சப்ஸ்டிடியூட் முடியாது நான் கொடுப்பேன். தொடர்ந்து அந்த வரலாறு படிச்சுட்டு போகும்போது யாத்ராம காலத்துல அந்த சங்கார தூதன் வருவான், அவங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அழிக்க கூடாதுன்னா நீங்க ஒரு பலியை ஏற்படுத்தி அந்த ஆட்டை வெட்டி, என்ன மாதிரி இருக்கணும் அந்த ஆடு, பழுதற்ற ஆடா இருக்கணும். ஒரு பலினாலதான் பாவத்தை டீல் பண்ண முடியும், அந்த பலியை நானே சப்ஸ்டிடியூட்டா கொடுப்பேன், அது பழுதற்றதா இருக்கணும் சொல்லிட்டே வர்றாரு பாருங்களேன். இதெல்லாம் சொல்லிட்டு வந்து மோசே காலத்துல மோசேக்கு அந்த மலையில சீனாய் மலையில பலி சிஸ்டம் நுணுக்கமா பல காரியங்களை எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இவங்க வாழ்க்கை முறைய காலையில எழுந்திருச்சா பலி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பலி, பண்டிகை வந்தா பலி இல்லைங்களா. வருஷம் 4 ஒவ்வொரு ஆண்டவர்கிட்ட ஆராதனை வந்துட்டா பலிதான், பலி இல்லாம ஆண்டவர்கிட்ட வரவே முடியாதுன்னு சொல்லி 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 வந்தார். முழு பழையற்பாடை பார்த்தோன்னாவே அந்த பலி பலிய அத வலியுறுத்தினார். அந்த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டமே என்ன காட்டுது, மேசியா வந்து பலியாய் பாடுபடுவார். அது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இயேசு வரும்போது அந்த ஆலயத்தின் திரைசீல ரெண்டா கிழிஞ்சிச்சு. இனிமே ஏன்னா இவர் தான் கடைசி பலி, இனிமே பலியனால நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை, இவர் தேவன் எடுத்து நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டாரு. ஆனா இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கீழே வளர்ந்த சீஷர்களுக்கும் புரியல. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த எம்மா ஊருக்கு போற மக்களுக்கு என்ன காமிச்சாரு, அவர் பழையாடு மோசேயை கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக மேசியா வந்து பாடுபட வேண்டும் என்பதை அவர் அவங்களுக்கு விளக்கி கொடுத்தார்னு பாக்குறோம். இதெல்லாம் இருக்கு பழையாடுல. இவங்களுடைய குருட்டுத்தனத்துல உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கோம். பாடுகளுடைய இடம், பாடுகளை குறித்த பழையாடு, தீர்க்கதரிசிகள், மனுஷகுமாரனை பற்றி தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நிறைவேற வேண்டும். நாம் எருசலேம் போக வேண்டும், அங்க மனுஷகுமாரனை பற்றி சொல்லி இருக்கிற அதெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. வெறும் நேரடியா மாத்திரம் எல்லாம் முழு பழையாடும் இவர் வந்து இப்படி மறிக்கணும்னு சொல்லுது. மூன்றாவதாக அந்த பாடுகளுடைய தன்மை, அதைத்தான் ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஏழு காரியங்களை குறிப்பிடுறார் அவர் பாடுகள் எப்படி இருக்கும்னு. நடக்கிறதுக்கு இது ஆச்சரியம் என்ன, இதெல்லாம் நடந்து நமக்கு தெரியுது இப்போ. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு எருசலேம் போறதுக்கு முன்னாடியே அதனோட முறையா சொல்றத நம்ம பாக்குறோம். ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றத பாக்கிறோம். ஏழு காரியங்கள், இது என்ன காட்டுது, ஆண்டவர் அப்படி ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உறுதியாக எருசலேமை நோக்கி போகும்போது அவர் மனசுல என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் மூலமா நம்ம பாக்குறோம் அவருடைய சிந்தனைகள், ஆழமான சிந்தனைகள் இந்த வார்த்தைகள்ல பாக்குறோம். ஏழு காரியங்கள், முதலாவது என்ன பாக்குறோம், முதல்ல என்ன நடக்கும், The Son of Man will be betrayed. Betrayed. தமிழ்ல ஒப்பு கொடுக்கப்படுவார்னு வருதா, ஒப்பு கொடுக்கப்படுவார். ஐ திங்க் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இல் பி பிட்ரேட், முதல்ல மனித குமாரன் காட்டி கொடுக்கப்படுவான், காட்டி கொடுக்கப்படுவான். ஆரம்பமே மரண அடின்னு இல்ல, ஆரம்பமே பயங்கரமான அடி. அவருடைய பாடுகளின் ஆரம்ப படிய யோசிச்சு பாருங்க. காட்டி கொடுக்கப்படுறதுனா என்ன தெரியுமா, ஒரு விலைக்கு துரோகதரமா உங்களை விற்கிறது, துரோகம் பண்றது, துரோகம். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிருக்கிறாங்களா, நம்ம வார்த்தையில சொல்லுவோம் கூட இருந்தே குழி தோண்டிட்டான், குழி தோண்டி நம்ம புதைச்சிட்டான்ற மாதிரி கூட இருந்தே குழி தோன்றது இருக்கே, அது உங்களுக்கு ஆனா தெரியும் அதனோட வழி. எந்த அளவுக்கு ஒருத்தரை நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல நேசம் வச்சு அவங்களுக்காக செய்யறீங்களோ, அவங்க உங்களுக்கு குழி தோண்டும் போது வர வழி இருக்கே பாடி, நான்லாம் எனக்கு ஆகும்போது அழுதே இருக்கிறேன், ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுருக்கிறேன், ரொம்ப வலியில. அது அதை விட ஒரு வழி என்ன சொல்ல முடியும், எந்த அளவுக்கு இயேசு அன்பு வச்சாரோ. அவருடைய பாடுகள் முதல் பாடே அந்த தீர்க்க தரிசனத்தில் அதை விளக்குறாரு, என்னோடு அப்பம் புசித்தவன் தன் குடிகாலை எனக்கு விரோதமா எடுத்தான். என் கூட சாப்பிட்டு நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்காங்களே, யாரையோ ஒருத்தர் அனாதையை எடுத்து அவன் நல்லா சாப்பிட்டு பெருசாகி எல்லாம் காலெல்லாம் பெருசான பிறகு அவன் கால் எடுத்து நம்ம நெஞ்சே உதச்ச எப்படி இருக்கும், அது எவ்வளவு வலிக்கும். இயேசு கதை முதல்ல அவர் படுற பாடுகளின் முதல் படி என்ன, நான் காட்டி கொடுக்கப்படப்போறேன், துரோகம் செய்யப்படப்போறேன், யார நேசிச்சனோ, யாரோடு நடந்தனோ, யார நம்பினோ, எந்த அளவுக்கு நம்பின அவன் உண்மையா இருப்பான்னு நம்பி என்னுடைய அப்போஸ்தலனா மாத்தி நம்ம பைய பர்சை கொடுப்போமா, என்ன யாருக்காவது நம்ம நம்ம டெபிட் கார்டை கொடுப்போமா, எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா என் பர்சை அவங்கிட்ட கொடுத்து எவ்வளவு நம்பிக்கை வச்சோம். ஆனா அவனே என்ன பண்ணுவான், அந்த அன்பையும் அந்யோன்யத்தையும் அக்கறையோ நம்பிக்கை உடச்சி யூதாஸ் என்ன காட்டி கொடுப்பான். முதல் வேதனை நான் அனுபவிக்கிறது அதுப்பா, முதல் வேதனை காட்டி கொடுக்கப்படுவான், 30 காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவான். தேவகுமாரனுடைய அன்பை யூதாஸ் வில போட்டது பாருங்களேன், அவருடைய ரத்தத்தை 30 காசுக்கு காட்டி கொடுத்து, வெறும் காட்டி கொடுக்கறது இல்ல, எதுல காட்டி கொடுக்கறது, முத்தத்தால் காட்டி கொடுக்க, காட்டி கொடுக்கறது வந்து நம்மள உள்ளமே நிறைஞ்சி வேதனையிலனால நிரப்பக்கூடிய ஒரு உணர்ச்சி இல்லைங்களா. அந்த அந்யோன்யத்தை நம்பிக்கைய கெடுக்கிற அசிங்கமான பாவம், அதைத்தான் நான் முதல்ல அனுபவிக்க போறேன். என் ஃபீலிங் உங்களுக்கு புரியுமா, காட்டி யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தா தெரியும் இல்லைங்களா, அவ்வளோ பெரிய துரோகம், நமக்கு தூக்கம் கூட வராது, அழுது அழுது இது பண்ணுவோம். ஏன், நம்ம சேர்ச்சிலேயே சில பேர் யாராவது இருந்து ரொம்ப காலம் இருந்து அதுக்கப்புறம் விட்டு போய் நம்மளை பத்தி தப்பு தப்பா ஏதோ சொல்லும் போது எனக்கெல்லாம் சில பேர் சேர்த்து விட்டு போகும்போதே எனக்கு நைட்லாம் தூக்கம் வராதுன்னா ஐயோ எவ்வளவு வேதனை. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவர் நம்பினாரு இல்லைங்களா. அத இன்னொரு தீர்க்கதரிசனங்களிலும் சொல்லப்படுது, சங்கீதங்கள்ல ஒரு சத்துரு எனக்கு துரோகம் செஞ்சிருந்தா பரவாயில்ல, நான் தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஒரு பரிசையன் வெறுக்கிறான் விரோதி, அவன் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னோடு இருந்த யூதாசே முத்தத்தோடு நன்ற வார்த்தையோடு என்னை காட்டி கொடுக்கிறிய, யார் என்னை காக்க வேண்டுமோ, தற்காக்க வேண்டுமோ, நீ என்னை காட்டி கொடுக்கிறிய. ஒரு விசுவாச துரோகம், துரோகம். அதான் அவருடைய பாடுகள்ல முதல் பாட்டு. இந்த ஃபர்ஸ்ட் அடியே மரண அடி, ஃபர்ஸ்ட் அடி பாடே மற்ற பாடுகளுக்கெல்லாம் ஒரு மந்தாரமான ஒரு இருளை சூட்டி இருக்கு. பாருங்க, நம்மள கம்யூனியன் படிக்கிற முதல் வசனம் என்ன? அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அவர் எவ்வளோ துரோகத்தை அனுபவிச்ச அன்று ராத்திரியிலே. அதான் நான் பாக்குறேன். உங்களை யோசிக்க முடியுமா இது எப்ப சொல்றாரு? அந்த 12 பேர் தனியா கூப்பிட்டு வந்து அந்த 12 பேர் முகங்களை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு முகம் நம்பி இருந்த முகம் எனக்கு காட்டி கொடுக்க போகுது எப்படி இருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்க. அது சொல்றாரு காட்டி கொடுக்க. ரெண்டாவது என்ன பாடுகள் யாரு காட்டி கொடுக்க போறாரு? அந்த வசனத்தை பார்த்து நீங்க பதில் சொல்லணும், இல்லைன்னா உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறது இல்லைனா. யாரு காட்டி கொடுக்கப்பட போறாரு? இதெல்லாம் முடிக்கிறத பார்த்தா அந்த வசனத்தையே பார்க்காத மாதிரி. பிரதான ஆசாரியருக்கு 17 இல்லைங்களா? 17 பிரதான ஆசாரியருக்கும் 17 காட்டி கொடுக்கப்பட போறாரு. பிரதான ஆசாரியர் யோசிச்சு பாருங்க, இவங்கதான் டாப் லீடர்ஸ் இஸ்ரேல்ல. பிரதான ஆசாரியர்கள் அவங்க கீழே ஆசாரியர்கள், அவங்க கீழே லேவியர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பிரதானமா உயர்ந்த இடங்கள்ல ஒரு ஆலயத்தின் உயர்ந்த தளத்துல இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து ஒரு வம்ச வரலாறுனால அந்த பதவியை பெற்றாங்க. இவங்க தாத்தா முத்தாத்தா எல்லாம் ஆசாரியர்களா இருந்திருக்கணும். அந்த லைன்ல அவங்க வந்திருக்கிறதுனாலதான் அந்த பரம்பரை ஆசாரிய பரம்பரை இவங்கெல்லாம் இவங்க பெற்றதுனாலதான் அந்த ஆசாரிய பரம்பரை பிரபுக்கள் இவங்க பிரபுத்துவம் பெற்றவங்க. அந்த பிரீஸ்ட்லி லைன் இஸ்ரேலே மேசியாவை பத்தி நல்ல அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மேசியாவுடைய பணி என்னன்னு உணரக்கூடிய முதல் ஆளுங்களை யாரும் இருக்க முடியும் தெரியுமா? பிரதான ஆசாரியர்கள் தான். ஏன் ஒரு ஆசாரியனுடைய வேலைத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் வெளியே நின்று கும்பிடு போட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆசாரியன் காலையிலும் எடைவிடாம பலி செலுத்திக்கிட்டு இருக்கிற வேலைத்தான். யோசிச்சு பாருங்க, அவங்க பலி செலுத்துற வேலைத்தான். அந்த பலியின் மூலமாக ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான பலி, பஸ்கா பலியில ஆயிரக்கணக்கா செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பலியெல்லாம் காட்டுது இதெல்லாம் மேசியா வரப்போறாரு. யார் அவரை தற்காக்கணுமோ, அவரை பற்றி சொல்லி கொடுக்கணுமோ, அவங்க தான் முதல்ல அவரை கொலை செய்யறதுக்கு நிக்க போறாங்க. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம் யோசிச்சு பாருங்களேன். அவருதான் முதல் சத்துருக்களா இருக்கிறாங்க. அதோடு அடுத்தது யாரு? வேதபாரகர்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் தங்களுடைய வம்ச வரலாறுனால உயர்ந்த இடத்துக்கு போயிருந்தா, இந்த வேதக்காரர்கள் வந்து தங்களுடைய வேத அறிவுனால ஞானத்தினால அந்த இடத்துக்கு போனாங்க. வேதத்தை ரொம்ப கரைச்சி குடிச்சவங்க. எப்படி ஒரு மொழி, அவங்க லாயர்ஸ்ன்னு கூட போய் நம்ம காலத்துல லாயர்ஸ் கிட்ட ஏதாவது வேணும்னா நம்ம போவோம் இல்லைங்களா? லீகலா என்ன பண்ணணும்னு தெரியாது, எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. வேதத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவங்ககிட்ட தான் போலாம். நீங்க எல்லாம் எப்படி விளக்கணும், எல்லா இன்டர்பிரிட்டேஷன் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எல்லா எபிரேயர் மொழியில கை சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் பாருங்களா. ஒரு பாரம்பரிய பிரபுத்துவம் அடைந்தவர்கள், வேத ஞானத்தினால் பிரபுத்துவம் அடைந்த இவர்கள், இந்த எக்ஸிகூட்டிவ் பாடி ஆலயத்துல இவர்களுக்கு மேலத்தான் பிரதான ஹை பிரீஸ்ட் இருப்பாரு, இவங்க சீஃப் பிரீஸ்ட்ல. இவங்களோடு சேர்ந்த மூத்தர்கள் தான் இஸ்ரேல் சன்னித்ரியன் சங்கம். இந்த சன்னித்ரியன் சங்கம் தான் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இஸ்ரேல். அதுக்கு மேல எந்த கோர்ட்டும் இல்ல, அந்த ஹை கோர்ட் இவங்க தான். இவர் என்ன சொல்றாரு, இதுல இருக்கிற குண்ட என்ன தெரியுமா, எந்த கோர்ட் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த பிரதான ஆசாரியர்கள், இங்க பலியிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, இயேசு மேசியா இப்படித்தான் வருவாங்க, இவ்வளவு வசனங்கள் உங்களுக்கு படிச்சு காமிச்சுன்னு பழையப்பாங்கல்ல, இதை நன்றா அறிந்தவங்க யாரு? வேதபாரகர்கள் தான். இவங்க ரெண்டு பேர் தான் மேசியாவையே இஸ்ரேலுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கணும். ஆனா இவங்க அவரை கொல்றதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்? இவங்களுக்கு இருந்த பொறாம, பேரு, புகழ், உலக ஆசை, உலக சாதனைக்கு அவர் ஒரு மிரட்டலா நிக்கிறார். பாருங்க எவ்வளவு குருட்டா போயிட்டாங்க, பொறாமைனால பாவத்தினால. ஓகே, அவர் இங்க ஒப்பு கொடுக்கப்படுகிறார், அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அவர் அடிச்சு விட்டுருவாங்களா? அவர்களை அவர் மரண ஆக்கினைக்குள் தீர்த்து, இதான் அவங்க செய்வாங்க. மரண ஆக்கினைக்குள் தீர்த்திய என்ன தப்பு செஞ்சாரு, எதன் அடிப்படையில மரண ஆக்கினைக்குள் தீர்த்து? ஆண்டவர் பாருங்களேன் நல்லா அவருக்கு விவரம் தெரிஞ்சு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றார். இவங்க பொறாமைனால தங்களுடைய போலித்தனமான ஊழல் நிறைஞ்ச சிஸ்டம் கெட்டு போயிடும்னு சொல்லி இவருக்கு விரோதமா பொய் சாட்சிகளை கொண்டு வருவாங்க. ஞாபகம் இருக்குங்களா, பொய் சாட்சிகளை கொண்டு வந்து ஒரு கேலித்தனமா அநியாயமா நடுராத்திரியில ஒரு கோர்ட்டை ஏற்படுத்தி அவருக்கு மரண தீர்ப்பை கொடுத்து முடிச்சிடுவாங்க. பொய் சாட்சிகளின் அடிப்படையில இதெல்லாம் அவர் பாக்குறாரு. இப்படித்தான் அது முடியும், இதுதான் விளைவுன்னு கூட சொல்றாரு பாருங்களேன். எல்லாம் தெரியும் அவருக்கு. இதான் செய்வீங்க என்ன, நான் என்ன தப்பு செஞ்சேன், இல்ல இப்படிதான் அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அது நல்லா அவர் அறிந்து அதுக்கு கரெக்டா அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். மூன்றாவதாக எவ்வளவு இதை யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய ஊழியக்காரர்கள உச்சகட்ட மக்கள் தேவனை நம்புகிற தேவனை பிரசங்கிக்கிற மக்களே நமக்கு விரோதமா இருந்தாங்கன்னா அந்த வலி எவ்வளவுன்னு தெரியுமா? அதான் மிகுந்த காடி, மிகுந்த வேதனை. இயேசுக்கு எப்படி இருக்கும், இதனாலேயே அவரு பல நேரங்கள் அழுதுருக்கிறார்னு பாக்குறோம். எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார்னு பாக்கிறோம். எவ்வளவு வேதனை. யார் அவரை காமிச்சு அடையாளம் காட்டணுமோ பிரதான ஆசாரியர்கள், ஒவ்வொரு நாளும் அவர் அடையாளம் காட்டணுமே அந்த ஊழியை ஏற்படுத்துறது. வேத பாடல்கள், வேத எதுக்கு அவர் கொடுத்தாரு, இவர் வரப்போற மேசியா எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணும்ன்றது. அவங்களே இவர் கொல்லணும்னு நிக்கிறாங்க, எப்படி இருக்கும், உங்களால யோசிக்க முடியுமா? முழு வேதமே பழைய ஏற்பாடு அவரை பத்தி சொல்லுது. அவருக்கு பயங்கரமான வலி இருந்திருக்கோங்க. எல்லா அவர்கள் கொடுக்கிற எல்லா பலிக்கும் யார முன்குறிக்குது, முன்குறிச்சு அந்த பலிகள் கொடுத்தாங்களோ அவரையே கொல்ல வராங்க. பிரதான ஆச்சாரியன் இவர், இவர் ஒரே பைனல் ஆச்சாரியன் அவரு, அவரையே இவங்க கொல்ல போறாங்க. எப்படி இருக்கும் இயேசுக்கு யோசிச்சு பாருங்களேன். வேத பாரகர்கள் அவ்வளவு பயங்கரமான வேதனையை தான் இருந்திருக்கோங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மிக உயர்ந்த மனிதர்கள் இஸ்ரவேல் இல்லைனா யாரு, இந்த கூட்டம் தான். அந்த கூட்டம் அவருக்கு விரோதமா மரண தீர்ப்பு கொடுக்க போகுது. ஒருவேளை ஏரோதோ பிலாத்தோ இல்ல ரோமர்களோ செய்து கொடுக்கறது இல்ல, சனித்ரிய சங்கம் ஜபம் பண்ற மக்கள், வேதம் அறிந்த மக்கள், பலி கொடுக்கிற ஆலயத்தின் மக்களே தனக்கு விரோதமா செய்ய போறாங்கன்னா அது அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும், இயேசுக்கு தான் தெரியும். அது என்ன அது சொல்றாரு பார்த்தா, ரொம்ப வேதனை அவருக்கு, அது கசப்பான வேதனை. ஓகே, அவங்க என்ன செய்வாங்க அடுத்தது, அவரை புரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். நாலாவதாக புரஜாதியார்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். பாருங்க எவ்வளவு ப்ரொசிஷன், எவ்வளவு ஆக்யூரேட். இந்த சனிபுரிய சங்கம் அவங்க கொல்ல முடியாது யாரையும், அந்த கொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை, ரோமர் தான் கொல்ல முடியும். கொல்ல முடியலனாலும் கொல தீர்ப்பு கொடுக்குறாங்க. எவ்வளவு வெறும் அவங்களுக்கு பாருங்களேன், உனக்கு தான் கொல்ல முடியலையே, ஏன் தீர்ப்பு கொடுக்குற, இல்ல நாங்க தீர்ப்பு கொடுப்போம். தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்கு புரஜாதியார் கிட்ட போறது, ரோமர் புரஜாதியார்னா ரோமர் கிட்ட போவாங்க. ஏன்னா அந்த தீர்ப்பை அவங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு ரோமர் கிட்ட போகும்போது அவங்க குற்றம் எல்லாம் ஒண்ணும் வேலை செய்யல. நமக்கு தெரியும் பிலாத்துக்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னு, கடைசியில பிலாத்துக்கு பிடிச்ச மாதிரி குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க. சீவருக்கு விரோதமா இவர் பேசுறாரு, டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு பிலாத்துக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க பொறாமைனால செஞ்சுட்டு இருக்காங்க, அதுவும் ஒண்ணும் பண்ணல. அவர் என்ன பண்றாரு, நேரடியா அவரு சிலுவையில் அறையணும்னு ஒப்பு கொடுக்கல. என்ன பண்ணாரு, இவங்களுடைய ரத்த தாகத்தை தணிப்பதற்கு அவரை வாரி நாள் அடிச்சு அவரை கொஞ்சம் துன்பப்படுத்தி அப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு. நேரடியா சிலுவையில் அறையல, அது கூட இயேசுக்கு தெரியுது. பாருங்களேன், இவங்க கொலை தீர்ப்பு புரஜாதியார்கிட்ட கொண்டு போனவன என்ன நடக்கும், பரியாச பண்ணவும் வாரி நாள் அடிக்கவும் சிலுவையில் அறையவும். அந்த ஆர்டர் பாருங்க, அது கூட தெரியுது இப்படித்தான் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றார், இப்படித்தான் நடக்கும். மூணு வார்த்தைகள், அவரை பரியாசம் பண்ணி வாரினால் அடித்து சிலுவையில் அறைவார்கள். மார்க் பகுதியை படிச்சீங்கன்னா துப்பப்படுவதற்கு அதை குறிக்கிறார் மார்க். சோகமான பரியாசம் நமக்கு தெரியும். அவங்க அவர் ஃபோர்ட் ஆண்டனியா அப்படின்னு எடுத்துட்டு போய் யூதர்கள் வந்து அவர் கண்ணு கட்டி அடிச்சாங்க சனித்ரிய சங்கத்துல. ஆனா புரஜாதியார்கள் அவர் என்ன பண்ணாங்க, ஒரு அங்கி அவருக்கு போட்டு அவர் தலையில முள்முடிய சுமத்தி அவருக்கு ஒரு கையில ஒரு குச்சியை கொடுத்து அவர் முழங்கால் படி இட்டு ராஜாவே வாழ்க, யூதர்களின் ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அவரை படால் படால் அடிஞ்சு அவர் முடியெல்லாம் பிச்சாங்கன்னு பாக்குறோம், தாடிய பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் முகத்துல காரி துப்புனாங்க, பரியாசம் பண்ணி. இதை விட ஒரு பரியாசம் வேற யாராவது வேற எப்படியாவது பண்ண முடியுமா? உங்களை யாராவது பரியாசம் பண்ணி இருக்கிறாங்களா? இதை விட என்ன பண்ண முடியும்? இதை முடிவு என்ன பண்ண முடியும்? கொடுமை, சபிக்கப்பட்ட பரியாசம், துப்பப்படுவதற்கு, துப்பப்படுறது. நம்ம கலாச்சாரத்திலேயே தெரியும் துப்பப்படுறதுன்னா அதை விட கேவலமான ஒரு பரியாசம் வேற என்ன இருக்க முடியும் இல்லைங்களா? அது ரொம்ப கேவலம். ஆனா யூதர்களுக்கு ஒரு பிரமதஸ்தனுடைய பேரை சொல்லிட்ட பிறகே வெளியே துப்புவாங்களாம். அந்த பேரை போய் சொல்லிட்டோமே, அந்த மாதிரி இருக்கிற யூதர்களுக்கு போய் ஒரு பிரமதஸ்தருங்க போய் அவர் முகத்துல, வேற எங்கேயும் இல்ல, முகத்துல துப்புறதுன்னா நம்மளால அது யோசிக்கவே முடியல. இயேசு சொல்றாரு, இது நடக்கும் எனக்கு. இயேசு எனக்கு சொல்ற எவ்வளவு எமோஷனல் ப்ரே, மகிமையான அழகான பாவமில்லாத தேவ தூதன், உயர்த்தி மகிமைப்பட வேண்டிய புகழ வேண்டிய தேவ தூதனுக்கு சொல்லி முடியாத அவமானம், கேவலம். அவருக்கு எவ்வளவு கேவலா இருக்கும். இதெல்லாம் அமைதலோடு ஏற்றுக்கொண்டார். நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. துப்பப்படுவாங்க, துப்புவாங்க, என்ன முகத்துல துப்புவாங்கப்பா அப்படின்னு. சில நேரங்களில் பரியாசம் நம்ம இருதயத்தையே உடைச்சிடும். யாராவது ஒண்ணு நம்மளுக்கு சொல்லிட்டுமே, உங்களுக்கு யாராவது சொல்றாங்களா, ரோட்ல ஏதோ ஒன்று யாராவது ஒருத்தர் நெய்பர் எங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அப்படியே ஒரே மனசு உடஞ்சி போய் ஓ அப்படி எப்படின்னு. நமக்கு யாராவது ஒன்று சொல்லிட்டோம், எப்படி இருக்கு நமக்கே, விவசாயால படைக்கப்பட்ட நமக்கே அவருக்கு எப்படி இருக்கும் பரியாசம் பண்ணி? எது எல்லாத்தையும் அவர்கிட்ட பரியாசம் பண்ணாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க. அவர் ஊழியத்தை, அவருடைய பிறப்பையோ, அவருடைய அவர் பிதாக்கோ இருக்கிற உறவு கூட விடல. என் பிதாவே, என் பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீன்னு கதறதையும் எலியாவ கூப்பிடுறாரு பாரு. பரியாசம் பண்ணாங்க, பரியாசம் பண்ணி அதோடு உள்ள என்ன செய்வாங்க, வாரினால் அடித்து. அந்த வாரினால் அடித்துன்றதே நமக்கு தெரியும். பாடுகளை நம்ம நினைக்கும் போது ஒரு லெதர் வாரு, அது கடைசியில வந்து மாடுடைய எலும்புகளை கட்டி இருப்பாங்க. அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கிற எலும்பு இல்ல மெட்டல் பீஸ் கல்லுங்களை கட்டிட்டு அதை வந்து பின்னாடி அடிப்பாங்க. அது அடிக்கும் போது அது அடி வந்து ஷார்ப்பா ஒரே பேஸ்ல உழுவணும், நான் ஸ்டாப்பா உழுவணும். அதனால யூஸ்வலா ரெண்டு சோல்ஜர்ஸ் வைப்பாங்க. ஏன்னா ஒருத்த அடிச்சுட்டு அவர் அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு அடி உழுவணும். அதனால அவர் ஒரு தோல்ல கட்டி, அப்பதான் சதையெல்லாம் இப்படி ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும், ஒரு தோல்ல கட்டி ரெண்டு பேர் வார வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சோல்ஜர் ஃபர்ஸ்ட் முதுகுல, யூதர்களுக்கு வந்து ஒன்று குறைய 40, 39 நிறுத்திடுவாங்க. ரோமருக்கு அந்த ரூல் எல்லாம் கிடையாது. அடி அடின்னு ஒருத்தன் அடிப்பாங்க ஒரு பக்கம், ஒரு பேக்குக்கு ஒரு சைடுக்கு ஒருத்தன், இன்னொரு சைடுக்கு இன்னொருத்தன். ஒருத்தன் இப்படி அடிச்சா அதை சமாளிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் அடிக்கணும். அடிக்கும் போது அது உழவுறதுன்னு இருக்கு தெரியுங்களா, அது போய் பிச்சு சதையெல்லாம் உழவிட்டு வரும். உழவிட்டு வரும்போது சில நேரங்களில் உள்ள இருக்கிற எலும்புங்க தெரியும், அங்கங்க தெரியும், அப்படி உழுவும் அடிப்பா, நரக வேதனை. அந்த மாதிரி வாரில் அடிப்பாங்கப்பா என்ன, அது எவ்வளவு அடி உழுவோம்னு கூட அவருக்கு தெரியுமே, டீட்டெயில தெரியுமே. அவருக்கு யோசிச்சு பாருங்களா, அவர் சொல்றாரு வாரில் அடிப்பாங்க, முதல்ல பின்னாடி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வச்சு செஸ்ட்ல அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பத்துலன்னா கொஞ்சம் கீழே உட்காந்து ஷோல்டர்ல அடிப்பாங்க, வாரில் அடிப்பாங்க. அதெல்லாம் வாங்கினார் இயேசு, அவருடைய பாடுகள் எல்லாம் வாங்கி ட்ரெமெண்டஸ் பிசிக்கல் பெயின். கடைசியில என்ன செய்வாங்க, வாரில் அடிச்சு பிலாத்து கிட்ட கொண்டு வராங்க. நமக்கு தெரியும், கொண்டு வரும்போது விட்டாங்களா, அவர் பார்த்து இதோ செத்து போயிட்டார் மனுஷன், சதையெல்லாம் ஒழுகுது, இதோ இந்த மனுஷனை பாருங்கள், இவரை விட்டுருன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் கதர்னாங்க. பிலாத்துக்கு வேற வழி இல்லாம அவர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, சீசருக்கு சொல்லிடுவோம். ஏற்கனவே சீசருக்கும் அவருக்கும் உறவு சரியில்லை, அதனால அவரு கையை கழுவிட்டு நீங்களே பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, இப்படித்தான் நடக்கும். இதெல்லாம் பார்த்து அது நுணுக்கமாக பிலாத்து அவரு மரண தீர்ப்பு கொடுத்ததா அவர் சொல்லல, பாருங்க, ரோமர்கள் கொடுத்ததா இல்ல. இதுக்கு காரணம் யாரு, ஆசாரிகள், அந்த சனித்திரிய சங்கம். அந்த சனித்திரிய சங்கம் தான் அந்த மக்களை பிலாத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து தன்னுடைய சொந்த மக்களை, எங்களுக்கு சீசரை விட வேற ராஜா இல்ல, இவர் ராஜா இல்ல, இவர் சிலுவையில் அறையும்னு சொல்ல வச்ச அந்த குற்றத்தை சரியா சுமத்துற அவர் சிலுவையில் அறைவார்கள், சிலுவையில் அருள்வார்கள். நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அந்த பாட்டுல, அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் தொங்குறாரு, நிர்வாணமா அவர் சிலுவையில் அறைஞ்சி அவர் ஆணி அடிச்சு அந்த கட்டையில, நமக்கு தெரியும் அந்த முழு வெயிட், அவருடைய உடம்பு வெயிட் எல்லாம் அந்த காயத்துல, அந்த ஆணியில தான் தாங்கணும். நேரம் போக போக அந்த காயம் பெருசு பெருசா ஆயிட்டு போவோம். அவர் உடம்பெல்லாம் அண்ணெல்லாம் ஒரு ஓவன் மாதிரி கொதிக்கும், நாக்கெல்லாம் வறண்டு போய் சிலுவையில் அவர் தொங்குற மரண பரியந்தம் அவர் உண்மையா கீழ்படிந்தார். பாருங்களேன், இதெல்லாம் யோசிச்சு அவருடைய அன்பின் ஆழத்தை பாருங்களேன். நம்ம எருசலேம் போக போறோம், இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு மிக ஆக்ரோஷத்தோடு உறுதியோடு இதை நோக்கி அவர் போறார். இதான் அகா இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ. பாடுபடுகிற ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டார். அது அவருக்கு வேதனை இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. பல இடங்களில் வேதம் சொல்லுது, எவ்வளவு அந்த மக்களை நேச்சு அவங்களுக்காகத்தான் நான் வந்தார். யோவான் என்ன சொன்னாரு, தம்முடைய சொந்தமானவர்களுக்கு அவர் வந்தா அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் பார்த்து கண்ணீர் அவர் விட்டதா நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனை அவருக்கு இருந்ததா நம்ம பார்க்கிறோம். அந்த மக்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சு, எவ்வளவு அடையாளங்கள் செஞ்சு, தான் தான் நேசியான்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சு வச்சவர் மூணு வருஷம் அவங்களுக்கு மத்தியில ஊழியர் செய்து சீசர்களை ட்ரெயின் பண்ணி எப்படி இருந்திருக்கும், தன்னுடைய சொந்த சீசனே காட்டி கொடுக்கிறது, அந்த சீசர்களுக்கு தலைவன் மறுதளிக்கிறது, தன்னுடைய மக்களுடைய ஹைகோர்ட் பிரதான ஆசாரியர் இவங்களும் அவரை மரண தீர்ப்பு கொடுத்து புரமதஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து எவ்வளவு வேதனை, அவங்களே அவரை நிராகரிக்கிறது. இதை விட ஒரு பெரிய வேதனை அவருக்கு இருந்தது என்ன, சிலுவையில போகும்போது தன்னுடைய சொந்த பிதாவே அவரை கைவிட்டார். கைவிடும் போது அதான் அநேக பேர் சொல்றாங்க, இயேசு வந்து இந்த அடி உதையினால சாகல, அவர் மனசு வெடிஞ்சுதான் செத்து போயிட்டார். துக்கத்துல தாங்க முடியாத துக்கத்துல மனசு வெடிஞ்சு செத்து போயிட்டார். ஏன்னா அதனாலதான் அவர் ஈசிய குத்தம் போது ரத்தமும் தண்ணியும் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. ஏன்னா ஹார்ட் தான் அது செப்பரேட் பண்றது இல்லைங்களா, அந்த ஹார்ட் வெடிஞ்சிட்ட பிறகு ரெண்டா சேர்ந்த துக்கம் வேதனை வியாகுலம் தன்னுடைய மக்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு தான் தாங்க முடியும் இல்லைங்களா, தாங்க முடியாம அதனாலதான் அவர் இறந்து போன சொல்லி முடியாத வேதனை. இந்த வேதனை எல்லாம் யோசிச்சு பாருங்க, இது ஒண்ணு ஒண்ணு பார்க்கப்போம். அநியாயமா குற்றம் சுமந்தார். நீங்க எப்படியாவது பட்டிருக்கிறீங்களா, அநியாயமா ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னீங்க, செய்யாத ஒரு காரியத்தை உங்க மேல சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, என்ன பண்ணுவீங்க, மேலையும் கீழே குதிக்க மாட்டீங்க, யார் செஞ்சது என்ன பண்ணது என்ன செஞ்சீங்க அப்படி இப்படின்னு. அநியாயமா தாங்குற வேதனை இருக்கே நம்மளால தாங்கத்தான் முடியாது, தாங்கத்தான் முடியாது. அநியாயமா மரண தீர்ப்பு கொடுத்துட்றாங்கன்னு செய்யப்படாத தப்புக்கு மரணத்திற்கு கொடுத்துட்டா நம்ம என்னங்க பண்ணுவோம், நான் செய்யாத குற்றத்திற்கு இதுல நிரபராதி நான் எனக்கு மரண தீர்ப்பு கொடுத்து, ஆனாலும் அது கொடுக்கப்பட்டுச்சு. ஆஹா இயேசுவின் மா அன்பிதே உங்க மேலேயே என் மேல வச்ச அன்புனால மௌனமா அதை சகிச்சுக்கிட்டாருங்க, அது தாங்கத்தான் முடியாது. அநியாயமா சுமந்தாருங்க, அவர் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா மௌனமா அதை சகிச்சுக்கிட்டார். ஏன், அதான் அவருடைய அன்பின் ஆழம். அகஸ்தீன் சொன்னார், நம்மளாம் இயேசுடைய அன்பை பத்தி புல்பிட்ட வச்சு பிரசங்கம் பண்ணலாம், இயேசு அவர் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சாருன்னு சிலுவை தான் அவருடைய புல்பிட், அதன் மூலமா சொல்ற. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, என்ன யார் அன்பு செய்யறது, எந்த அளவுக்கு அன்பு செய்யறது, ஆஹா இயேசுவின் அன்பின் ஆழம் பாருங்க, எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருக்கிறார். இத அவருடைய அன்பை நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையின் அந்த பாட்டுல வருது இல்லையா, வாழ்க்கையின் கஷ்டங்கள்லாம் என்னங்க, இந்த அன்புக்கு முந்ததாக என்ன, இந்த அளவுக்கு என்ன நேசிச்ச நித்திய தேவகுமார், இவ்வளோ தனக்கு நடக்கும்னு தெரிஞ்சோம், உறுதியா ஆக்ரோஷமா சீசர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதை நோக்கி ஓடுறாரு, அவசரத்தோடு ஓடுறாரு அவருடைய அன்பினாலும். நம்ம என்ன சொல்ல முடியும், கடைசியில் அது கிராண்ட் ஃபினாலே, நம்ம அழுகதான் வருது, மனசு தான் உடையதுதான் நினைச்சா, ஆனா எவ்வளவுதான் அழுதாலும் அழுகணும் தான், இப்படி அன்பு செஞ்சவரு இப்படி நேசித்தவருன்னு. ஆனா அந்த கண்ணீர் எல்லாம் தடைச்சுக்கலாம். ஏன், கடைசியில எதுல முடிய போகுது, மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்புவார், நம்ம கண்ணீர் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உயிரோடு எழுந்தார் இல்லையா. இன்னைக்கு காலையில அந்த உயிரோடு எழுந்து பிளஸ்டட் மார்னிங், அந்த உயிரோடு எழுந்ததை கொண்டாடணும், நம்ம ரொம்ப கொண்டாடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஈஸ்டர் கொண்டாடுறது இல்ல, வருஷத்துக்கு 52 தடவை கொண்டாடணும். ஏன், 52 வாரங்கள் ஓய்வு நாளுகள், ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் ஒரு உயிரோடு எழுந்த தேவன். ஆகவே இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வரப்போறோம், கம்யூனியனுக்கு வரும்போது இயேசுடைய பாடுகளை நம்ம நினைச்சு பார்க்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நினைச்சு பார்க்கிறோம். ஏன் அவர் இவ்வளவு பாடுகள் பட வேண்டியதா இருந்துச்சு, ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட நபராக வரல இந்த உலகத்துக்கு. அவர் வந்தது ஒரு பிரதிநிதியாக வந்தார். இரண்டாவது ஆதாமாக வந்தார். தம்முடைய மக்களின் சார்பாக வந்தார். அவருடைய மக்களின் சார்பாக ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய மக்களின் சார்பாக அவர் மரித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் 2000 வருஷம் முன்பதாக இறந்த இயேசு மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தால் நம்ம பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுது? ஏன்னா ஆண்டவர் மனித குலத்தை ஏற்படுத்தின டிசைன் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனாலதான் நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம். ஆதாம்ல நம்ம வந்தவர்கள், ஆதாம் பாவம் செய்து அவருடைய குற்றம் நமக்கு சுமத்தப்பட்ட அந்த டிசைன்ல இருக்கிற மக்கள் நாம். நம்மளை அதே விதத்தில் காப்பாற்றணும்னா இன்னொரு ஆதாம், இரண்டாவது ஆதாம் வந்து எப்படி முதல் ஆதாமுடைய கீழ்ப்படிதல் பாவங்களையும் சாபங்களையும் கொண்டு வந்துச்சோ, இந்த இரண்டாவது ஆதாமாக வந்து அவர் மேல் நம்ம விசுவாசத்துல அவரோடு இணைச்சிக்கும் போது, இந்த ஆதாம்ல இருந்து தூக்கி நம்மளை அவரோடு இணைச்சிடுறாரு. அவரோடு இணைக்கும் போது என்ன ஆகுது? அவருடைய மரணத்தினையும் வாழ்வின் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வந்துருது இல்லைங்களா? அதான் பெரிய ஆசீர்வாதம். நேற்று ஒரு பேப்டிசம் கொடுத்தோம் ஸ்டெஃபனிக்கு. பேப்டிசம் என்ன குறிக்குது? இயேசுவோடு ஒரு விசுவாசிக்கு ஏற்பட்ட இணைப்பின், அவருடைய மரணத்திலையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஏற்பட்ட இணைப்பின் வெளிப்பிரகாரமான அடையாளம் தான். எப்படி ஒரு விசுவாசி ஸ்டெஃபனி உள்ள தண்ணியில போட்டோமோ அந்த மாதிரி இயேசு இறக்கும் போது நானும் இறந்துட்டேன். எப்படி இறந்தேன்? விசுவாசத்தோடு அவரோடு இணைக்கப்பட்டதுனால் என்னுடைய பாவங்கள்லாம் அந்த கிரேட் டிரான்சாக்சன், என்னுடைய பாவங்கள்லாம் இயேசு மேல சுமத்தப்பட்டு அவருடைய நீதி எல்லாம் என்னால் இந்த யூனியன், இந்த இணைப்பினால் மாறி போய்விட்டது. அதனால் ஞானஸ்தானத்தில் உள்ள போகும்போது அவரோடு மறித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். வெளியே வரும்போது புது வாழ்வோடு வந்திருக்கிறேன், உயிர்த்தெழுதல் வாழ்வோடு வந்திருக்கிறேன். நான் இனிமேல் பழைய ஆள் இல்லை இல்லைங்களா? அந்த இணைப்பினால்தான் இந்த நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும். அவருடைய மரணத்தின் நன்மைகள், பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய கோப திருப்தியாகி தேவனோடு நாம் ஒப்புரவாயிட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதல் நன்மை, நம் நீதிமான்கள் ஆயிட்டோம் இல்லைங்களா? நம்ம போன வாட்டி படித்த போது அது மாத்திரம் இல்லை, நமக்கு நித்திய பரலோகம் வரப்போதுன்னா எதுனால இயேசு அதுவும் வாங்கிட்டார் பாருங்களா. இந்த அளவுக்கு ஏன் பாடுபடணும்? நம்ம இந்த வளர்ச்சிட்டு போயிட்டு ஆண்டவர் மன்னிச்சுட்டோம் இல்லை, நம்ம பரலோகமா அவர் வாங்கி கொடுத்த சொத்துங்க. நம்ம ஒழுங்கா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக போறது இல்லை. நம்ம பரலோகத்துல கால் வைக்கிறதே அவர் சிலுவையில வாங்கி கொடுத்த சுதந்திரம். இந்த தேவனை ஆராதிக்கும் போது, கொண்டாடும் போது எவ்வளவு ஆனந்தத்தோடு நம்ம வரணும். யோசிச்சு பாருங்களேன், நன்றியில நிறைஞ்சு வரணும். அவர் எப்படி உறுதியோடு பிதா கீழ்ப்படிந்து நம்ம சிலுவையில, நம்ம வாழ்க்கையில் உறுதி எங்க? அவர் கீழ்ப்படிதல்ல தள்ளாடுறதுதான். அதே ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னொரு மனுஷனை பாக்குறோம் போகணும். எரிசலேம் போவாதீங்க போவாதீங்க, நான் போஸ்லம் கட்டுறாங்க எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஏன் அனுபவீங்க? என் வாழ்க்கை எனக்கு பெருசு இல்லை, இயேசு எனக்கு கொடுத்த பணியை நான் முடிக்கணும். அந்த உறுதி உங்களுக்கு இருக்கா? இயேசுக்கு கீழ்ப்படி, இந்த இயேசுக்கு கிறிஸ்தவன் பேரை சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படுகிறீங்க? இந்த அன்பு ஏதாவது உங்களுக்கு புரியுமா? இந்த அன்பு புரியுமா? நான் போன வாரம் எங்க பீப்புளுக்கு சொல்லிட்டு இருந்தேன், அவிசுவாசி நம்ம திருமணம் பண்ணணும்னா எப்படி? இயேசுடைய அந்த புரிஞ்சவன் தான் மனைவிய கிறிஸ்து சபையை நேச்ச மாதிரி நம்ம நேசிக்க முடியும். நீங்க ஏன் உங்க மனைவியில அப்படி நேசிக்க மாட்டேன்றீங்க தெரியுமா? உங்களுக்கு இயேசுடைய அன்பு இதயத்தை உணர்ந்ததே இல்லை. இயேசுடைய அந்த நிர்ணயம் உங்க இதயத்தை உருக்குனதே இல்லை. எப்போ உருக்குச்சோ உங்களுக்காக இல்லை, சுயத்தை வெறுத்து கல்வாரி அன்போடு உங்க மனைவியை நீங்க நேசிப்பீங்க. இது எல்லா வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் பாதிக்குவாங்க. நம்மள யோசிச்சுப்பாருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்மாலிட்டி வர இருக்கு, அதை செய்து நம்ம கம்யூனிட்டிக்கு போகலாம்.